ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಸಮಾರಂಭಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಅಧಿಮದ್ರಚ್ಛಾವಹಸ್ತಾಂ ಅಪರಿಮಿತ ಮೋದಬಾಣ ಸೌಭಾಗ್ಯಮರುಳಾಂ ಅದಿಶ್ಯ ಕರುಣಾಂ ಅಭಿನವಕುಲ ಸುಂದರಿಂ ವಂದೇ ಚಿನ್ನ குழந்தை சேவடி போற்றி இணைதடுத்தாட்கொள்ளும் எண்ணனதுள்ளம் மேவியவரும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி குரமகள் மணமகள் கோவையை போற்றி திருமதி திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனியும் வேலை போற்றி ஓய்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடுமிடி ஓய் மலடி சரணம் 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 சரவணபவோம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் எங்கும் நிறைந்த அருளை போற்றி எல்லாம் அல்ல இறைவா போற்றி நன்றி நினைத்து நன்றி பேசி நன்றி செய்ய நாளும் அருள்வாய் எல்லாம் அல்ல அன்னை பராசக்தி திரு கண்ணி நாளும் எங்கும் நடந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த பிரம்மசூத்திர விசாரம் அத்தியாச பாஷ்யம் ஆதிசங்கர் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு அத்தியாச பாஷ்யம் எழுதுறாரு. அதை பூர்வபக்ஷி மறுக்கிறான். எதுக்கு அத்தியாசம் கிடையாதுன்னா, உண்மைக்கு வந்து அத்தியாசம் கிடையாது, உண்மையை வந்து உண்மையாக தான், ஆத்மா ஆத்மாவாக தான் இருக்குது, ஆத்மா அனாத்மாவாக அறியறதுக்கு அல்லது புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்கிறோம் பூர்வபக்ஷி. அதனுடைய ஆர்கியூமெண்ட் என்ன சொல்கிறான், நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு அத்தியாசம் சம்பவிச்சிருக்கு, ஏதோ ஒன்று நம்மளை நாமளாக நம்ம புரிஞ்சிக்காமல் வேறொன்னா புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றத அவன் மறுக்கிறான். நம்ம நம்மளாக இருக்கிறது உண்மை தானே, நம்ம மனுஷன் பெண்ணு ஒரு ஜீவன், அதில் என்ன தப்பு? நமக்கு சில வரையறைகள் இருக்குது, அதை தாண்டி நாம் வந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். அந்த தெய்வாம்சம் பொருந்திய நம்ம நமக்கு ஒரு சில குறைகள் நம்மக்கிட்ட இருக்கலாம், வரையறைகள் இருக்கலாம். அதை தாண்டி நாம் நம்முடைய ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது இறைவனை அடைவது அப்படின்றது அவனுடைய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வெரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பூர்வபக்ஷி என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளாம் சாதாரண மனிதர்கள். மனிதர்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு சில பலகீனங்கள் இருக்கும், ஒரு சில வரையறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் சரிதான், அதனால தான் நம்மளை விட கடவுள் பெரியவர். பெரியவராக இருக்கக்கூடிய அந்த கடவுளை வந்து அடையிறது தான் நம்முடைய லட்சியம், வாழ்க்கையுடைய லட்சியமே அது தான், வாழ்க்கையின் நோக்கமே அது தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்கு விதிக்கப்பட்ட சில கர்மங்கள்லாம் இருக்குது, அது முறையாக சரியாக பண்ணிகிட்டு வந்தே வந்தோம் அப்படின்னு சொன்னால் தர்மமாக உண்மையாக ஒரு பொறுப்புணர்வோடு ஒரு 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 பொறுப்பாக அதை நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு விடுதலை அடையலாம், ஒரு சுதந்திர உணர்வை பெறலாம். அந்த அப்படி பெறுவது அப்படின்னு சொல்கிறது சென்று அடையக்கூடிய அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது கடவுள் அப்படின்னு ஒரு கருத்துருவம், ஒரு கான்செப்ட், ஒரு உண்மை இருக்குது. அதை நம்ம அடையிறதுக்கு நம்ம முயற்சிகள் எல்லாம், மனித முயற்சிகள் பல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், கர்மங்கள், நம்ம செய்யக்கூடிய சாதனைகள், நம்ம செய்யக்கூடிய இந்த 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 உலக வாழ்க்கை, அதுக்கு தான் பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இந்த வாழ்க்கை பற்றி ஒரு வகையான ஒரு புரிதல் அது. அதுவும் அந்த அறிவிலிருந்து பிறந்தது தான் அவனுக்கு. அதுவும் அவன் வந்து எங்கேருந்து கிடையாது, வேதத்திலிருந்து பிறந்த ஒரு அறிவு தான் இது. அதையே நீங்கள் மறுக்கிறீங்க, நமக்கு அப்படிலாம் ஒன்றும் நம்மளை பற்றி எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இதை வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னால், அத்தாட்சி என்னன்னா, நம்ம தான். இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் லீடிங் எ வெரி சீன், ஒரு தர்க்கபூர்வமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு 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 என்ன ஒரு நேர்த்தியான அல்லது ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த குழப்பமும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை. இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, நல்லா சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்ம எதெல்லாம் வந்து ஒரு நேரான சிந்தனையோடு அல்லது ஒரு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இது வரைக்கும். நான் பாருங்கள், பிறந்ததுலேருந்து படித்து சம்பாரித்து அல்லது வேலை பார்த்து ஒரு குடும்பம் அமைந்து உறவுகள்லாம் அமைந்து குழந்தைகள்லாம் அமைந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை ரொம்ப எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சிட்டு உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் வராது. அப்படி இல்லை, நல்லா சிந்தித்து பார்க்கும் பொழுது இது வந்து வெளிப்புறத்தில் வந்து இந்த ஹோல் லைஃப் இருக்கு இல்லையா, அது ஒரு ஒரு மாதிரியாக ஒரு 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 தர்க்க ரீதியாக அல்லது ஒரு ஆர்டரில் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் சரியாக நடக்கிற மாதிரி எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஓரளவு. எனக்கு சில குறைகள் சில அதிருப்திகள்லாம் இருக்கலாம், அது யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் தானே இருக்குது. அப்போ நமக்கு இருக்கிறதுல என்ன தப்பு, இருந்துட்டு போட்டுமே. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதை அப்படியே பொறுத்துக்கிட்டு அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே மெல்ல பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய கஷ்டமாக இருக்காது. அது வந்து ஒரு மாதிரியான ஒரு யதார்த்தம் தான் அது. அப்படின்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு ஒரு அதிகபட்ச ஒரு எக்ஸ்ட்ரா குவஸ்டின் ஒன்று இருக்காது. பொதுவாக எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தர்மமான வாழ்க்கை அல்ல ஒரு நேர்மையான வாழ்க்கை ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு ஒரு ஒழுங்கு இருக்குது இந்த வாழ்க்கையில். அந்த அதை நம்ம வாழ்ந்து முடிக்கிறதுல எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது. அப்படி தான் உலகம் முழுக்க பார்த்துன்னு சொன்னால் அப்படி இருக்குது ஏறக்குறைய, இல்லை அப்படி தான் இருக்குது ஏறக்குறைய. எல்லாருக்கும் வாழ்க்கை பார்த்திங்கன்னு சொன்னால், இல்லை நம்ம அம்மா அப்பாவே எடுத்துக்கோங்களேன், நம்ம தாத்தா பாட்டியே எடுத்துக்கோங்களேன், எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு 90% சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஏறக்குறைய சொல் நினைக்கிறேன். சரியாக இருக்குமோ தப்போ இருக்குமோ தெரியல. எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு மாதிரியாக வாழ்ந்து இறந்து நல்ல பேரோட நல்ல ஒரு குடும்ப சூழலில் வாழ்ந்து ஒரு ஒரு நல்ல நினைக்கத்தக்க வகையில் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க படம்லாம் தொங்கும் இல்லை, அவங்களுக்கு நாம் வந்து பித்திருக்கர்மெல்லாம் செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்மளும் வந்து வச்சுருக்குறோம் இல்லையா. இப்படி இப்படி தான் நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை பழக்கப்பட்டிருக்கு. அப்படி தான் நமக்கு நமது சமுதாயமும் சரி அல்லது இந்த உலக சமூகமும் சரி, அப்படி ஒரு வாழ்க்கை தான் எல்லாருக்கும் முன்மொழியுது. அப்படி வாழ்க்கை தான் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு நார்மல் லைஃப், ஒரு ஒரு சராசரி வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இதை தாண்டி சிந்திக்கிறாங்கள்ல, அதுக்கு பேர் தான் ஆன்மீகம்னு நடக்கும். இதுக்குள்ளேயே ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்னான்னு சொன்னால் இதுக்கு பேர் தான் லௌகீகம் நடத்தும். இந்த வாழ்க்கை போதும், இப்படி இருக்கிறது நல்லாயிருக்கு, ஒரு சிம்பிள் லைஃப், ஒரு சிம்பிள் லிவிங். ஏன் போட்டு எல்லாம் ரொம்ப குழப்பிக்கிட்டு சாமி கடவுள் என்ன மோக்ஷம் அப்புறம் என்ன என்ன சாஸ்திரம் அப்புறம் நாலேஜ் ஞானம் யோகம் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிகிட்டு இருந்தா, இட் மீன் யூ ஆர் மேக்கிங் லைஃப் வெரி காம்ப்ளெக்ஸ் இன்னும் இருக்கு இல்லையா. திஸ் இஸ் கால்ட் அ சிம்பிளிஸ்டிக் லைஃப்னு பேர் இருக்குது. வெரி சிம்பிள், ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அது போதும்னு நினைக்கிறவங்க நம்ம யாரும் போய் தொந்தரவு பண்ண முடியாது, இல்லை இந்த வாழ்க்கைக்கு வாங்கன்னு, இல்லை இந்த வாழ்க்கை போதலை, இந்த உலகம் எனக்கு பத்தாது, இந்த உறவுகள் எனக்கு பத்தாது, இந்த பொருள் என்னை நிரப்பாது, இந்த அறிவு என்னை வந்து என்ன திருப்திப்படுத்தாது அப்படின்னு ஒரு பிடிவாதமாக நம்ம மனசு ஒன்று இருக்குது பாருங்கள். இதெல்லாத்தையும் தாண்டி அல்லது இதை எதிர்த்து கொஞ்சம் சமூக விரோதமாக கூட எதிர்க்கலாம். அதனால்தான் அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லேசாக இவங்களுக்கெல்லாம் வந்து லேசாக கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன கிறுக்குன்னா ஞான கிறுக்குன்னு பேர் இதுக்கு. பாரதி அப்படி தான் இருந்தார், அரவிந்தர் அப்படி தான் இருந்தார், ராமகிருஷ்ணன் அப்படி தான் இருந்தார், சிவானந்தர் அப்படி தான் இருந்தார். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சமுதாய வாழ்க்கை, ஒரு சமூக வாழ்க்கை, சமுதாய ஒரு 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 சமூகத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு எதிர்ப்பாக, மொத்த உலக சமூகத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு என்ன முரணாக ஏதாவது ஒரு வாழ்க்கையை முன் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஆன்மீக வாழ்க்கை. அதனால் எல்லாருக்கும் இப்படி இல்லையே, உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கு அப்படி இருக்குது. அதனால தான் ஆதிசங்கர் வந்து எல்லாத்தையும் விட வந்து மற்றவங்களை விட எப்படி இருக்காருன்னா சிறப்பாக இருக்கான்னு சொல்ல வரல. இஸ் டிஃப்ரெண்ட், புத்தா இஸ் டிஃப்ரெண்ட், ஆதிசங்கரா இஸ் டிஃப்ரெண்ட், என்ன வியாசா வந்து வியாசர் டிஃப்ரெண்டாக இருக்கார். சுகர் அதோட ஒன்று மோசமாக இருக்கார், ஒன்றுமே இல்லாமல் சுகபிரம்மம் இல்லையா. அப்படி வித்தியாசமாக இருக்கிறது இருக்கு இல்லையா, வித்தியாசமாக இருக்கிறது தப்பு இல்லை, வித்தியாசமாக இருக்கிறது தனி மனித உரிமை அப்படின்னு சொல்கிறது ஆன்மீகம். அது சரின்னு நாம் வந்து யாருக்கிட்டேயும் யாருக்கிட்டேயும் போய் வாதாடலை, இதுதான் சரி அப்படின்னு சொல்ல வரல. வி ஆர் நாட் கோயிங் டு டெல் எனிபடி தட் திஸ் இஸ் த திஸ் அ ரைட் பாத், திஸ் த வே ஆல் த ஹோல் ஷுட் ஃபாலோ அப்படின்னு. வி ஆர் நாட் டு ப்ரீச் ஹியர், இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்குள்ள விஷயம் இல்லை. என்ன இது, என்ன இது பிரச்சாரம் பண்ணி உலகம் பூரா இதை ஏற்றுக்கணும் அப்படின்றத, அதை அந்த அந்த வேலையை யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், யாருக்கெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு சக்தி சேமிப்பு, அதாவது என்ன அப்படி சொன்னால் பவர் கிரேஸ் இருக்கோ அல்லது ஒரு அதிகார நாட்டம் இருக்கோ, அதை நோக்கி இனி ஏதாவது ஒரு தனி மனிதன் செயல்பட்டான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறது, மதவாதின் பேர். அந்த மதம் அப்படின்னு சொல்கிறது ஒரு கடவுளை முன் வச்சு சிந்திக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு கான்செப்டை முன் வச்சு சிந்திக்கிறதா இருக்கலாம். இப்போ சோஷியலிசம்ன்றது ஒரு மதம், கம்யூனிசம்ன்றது இன்னொரு மதம், அதே போல் வந்து இஸ்லாம்ன்றது ஒரு மதம், கிறிஸ்தியன்றது ஒரு மதம். அதனால் சோஷியலிசம் ஒரு மதம் இல்லைன்னு சொல்லாதீங்க, அது ஒரு மதம் தான், ஆனால் கடவுளை முன் வைக்கல, அவ்வளோதான் விஷயம். மதம்னா என்ன, ஒரு கொள்கைன்னு அர்த்தம், ஒரு கான்செப்ட்னு அர்த்தம் இல்லையா. இதுக்குள்ளெல்லாம் கட்டுப்படாமல் நாம் வந்து தனி மனிதன் வந்து ரொம்ப சுதந்திரமாக சிந்திக்கிறது இருக்கு இல்லையா, இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். வி மஸ்ட் பி வெரி கிளியர், ரொம்ப தெளிவாக ஆன்மீகம்னா என்ன புரிஞ்சிக்கிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம சிந்தித்து பார்த்தா தான் அங்கே வந்து சங்கர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியும். சங்கர் நிச்சயமாக ஒரு மதவாதி அல்ல, ஒரு தத்துவவாதி. அதனால தான் இஸ் ஹைலி ஃபிலாசபிக்கல். ஆனால் அவர் ஒரு மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், ஒரு சனாதன தர்மியாக இருக்கலாம், அதுக்கு என்ன, புத்தர் மட்டும் என்னவா, ஏதாவது ஒரு தர்மத்தில் பிறந்தோ, ஏதாவது ஒரு குலத்தில் பிறந்தால் இன்னி வந்து ஒரு தமிழனாக இருக்கணும் அல்லது இனி ஒரு ஹிந்துவாக இருக்கணும், இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இட்ஸ் ஓகே டு பி போர்ன் இன் எ ரிலிஜன், அதான் பேக்கன் சொல்கிறாரில்ல, இட்ஸ் ஓகே டு பி போர்ன் இன் எ சர்ச் பட் டோன்ட் டை இன் எ சர்ச்னு சொன்னால் இல்லையா. அதே மாதிரி நமக்கு சேர்த்து தான், ஏன் அவனுக்கு மட்டும் தானா, இட்ஸ் ஓகே டு பி போர்ன் ஏஸ் அ ஹிந்து பட் டோன்ட் டை இஸ் அ ஹிந்துன்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி அந்த 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 என்ன இந்த சமூக கட்டுப்பாடு அல்லது சமுதாய கட்டடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் உடைத்து தன்னை பற்றிய ஒரு சுய பிரஜையோடு, தன்னை பற்றிய ஒரு பிரஜை, நான் அப்படின்றத பற்றி இது ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து எல்லாரும் வந்து கையாளப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நான் அப்படின்றது வந்து என்னை பற்றிய வந்து ஒரு ஆக்சுவலி என்னை பற்றிய ஒரு பெருமிதம், இது ஆக்சுவலி பெருமிதம், பெருமை அல்ல, பெருமிதம்னா நான் வந்து ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு விஷயம். நான் எல்லோரும் போல் இந்த சமுதாயத்தில் ஒருத்தன், இந்த மானோட ஜென்மத்தில் இந்த மானோட கூட்டத்தில் ஒருத்தன், நான் வந்து இந்த பார்ட் ஆஃப் த மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு இந்த உலகத்தில் இருக்க ஒருத்த மாதிரி ஒரு சராசரி மிடியோக்க அப்படி அல்ல. எவனோட நான் வந்து ஸ்பெஷல், இது வந்து ஆணவம் இல்லை, இது ஈகோ இல்லை, இது வந்து என்ன ஒரு ஆணவத்தால் பிறந்ததல்ல, ஒரு அகங்காரத்தால் பிறந்ததல்ல. இது எதனால் பிறந்தது அப்படின்னு சொன்னால், இது ஒரு தனித்தன்மையால் பிறந்தது. நான் வந்து ஒரு தனியன், தனித்தன்மை எனக்கு இருக்குது. இந்த தனித்தன்மையை வந்து பொதுவாக்கி யாரும் என்னை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சொன்னால், மனுஷங்கிட்ட இருக்கிற இந்த தனித்தன்மையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து ஒரு கூட்டமாக்க பார்க்குறாங்க, ஒரு சமுதாயமாக்க பார்க்குறாங்க. ஒரு கூட்டமாக்கி சமுதாயமாக்கி ஒரு சமூகமாக்கி ஒரு நாடாக்கி அல்லது ஒரு உலகமயமாக்கி நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. யூனோ யூ பிகம் ஜஸ்ட் அ காக் இன் த மெஷின் ஃபார் தி குட் ரன்னிங் ஆஃப் த ஹோல் த ஜிந்த்ரா கர்ஜான்னு சொல்கிறாங்க இல்லையா. நாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு யூ ஜஸ்ட் மேக் அ குட் நட் இன் த அமோங் த நட்ஸ். குட் காக் இன் த மிஷின். அதனால தான் நம்ம போய் ஒரு காக் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ டோன்ட் ஃபிட் இன் த மிஷின் வில் பிரேக் யூ இல்லை. அதனால் நான் இந்த நட்டு கிடையாது, ஸ்க்ரூவும் கிடையாது, எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. என்னுடைய ஸ்வரூபம் வந்து என்ன, பிரஜை ஸ்வரூபம் அப்படின்ற ஒரு பெரிய ஞான தெரிப்பு இல்லை, அதுபடி தான் ஆத்மவாதம். முத இந்த 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 விஷயத்தை வந்து நல்லா நல்லபடியாக உள் வாங்கிறது இருக்குல்ல, தட்ஸ் கால் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதைத்தான் ஆன்மீகம்னு சொல்கிறேன். அதை வந்து எந்த அளவுக்கு வந்து சங்கர் உள் வாங்கியிருந்தா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் முன்வைக்கிறார். அவர் சிந்தித்து பார்த்து இப்படி ஒட்டு மொத்தமாக அந்த உலகமே, ஒட்டு மொத்தமாக வந்து ஜன சமூகமே, இந்த உலக மக்களே என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த உலகம் உண்மைன்னு சொல்கிறப்ப ரொம்ப தனித்து நின்று இந்த உலகம் மித்தியான்னு சொல்கிறார். இந்த தைரியம் யாருக்கு வருன்றீங்க? அதனால தான் அவர் என்ன என்ன பண்ணுறார், தள்ளி வைக்கப்படுறார். ஒட்டு மொத்த அந்த சம்பிரதாயத்திலிருந்தே விளக்கி வைக்கப்பட்டு பழிவாங்கப்படுறார் ஆதிசங்கரர். ஏன் இந்த ஹோல் வேர்ல்டு இஸ் மித்தியான்னு சொல்லிவிட்டார்ல, அது வேதம் சொல்லலையே. அப்படி வேதம் வந்து உலகம் உண்மை, உயிர்கள் உண்மை, கர்மம் உண்மை, உண்மை கடவுள் உண்மைன்னு சொல்லுது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து ஏற்றி வைக்கப்பட்டது, இட்ஸ் மித்தியா அத்தியாசம் சொல்கிறார். ஸோ அவருடைய அத்தியாச பாஷ்யத்துக்கு, பிரம்மசூத்திரத்துக்கு, ஆதிசங்கரோடைய அத்தியாச பாஷ்யத்துக்கு இதான் அந்த என்னன்னு சொன்னால் அடிப்படை. எது அடிப்படை? அவருடைய ஞானம் அடிப்படை. உலகத்தை பற்றிய ஞானம், உண்மையை பற்றிய ஞானம் இருக்கு இல்லையா. அந்த அந்த ஞானத்தை அவர் அடைஞ்சிருக்கார், சித்தியாகிருக்கு அந்த ஞானம் அவருக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு பார்க்குறார். அதை சொல்லும்பொழுது தான் அது சொல்கிறதுக்கு ஹீனிஸ்ட் இன் எக்ஸ்கியூஸ் அண்ட் பிரம்மசூத்திரம் இஸ் இன் எக்ஸ்கியூஸ் ஃபார் ஹிம், உபனிஷத் இஸ் இன் எக்ஸ்கியூஸ் ஃபார் ஹிம். மேபி வுட் ஹவ் காட் தட் த வெரி நாலேஜ் ஃப்ரம் த உபனிஷத்ஸ் டெஃபினெட்லி, வுட் ஹவ் காட் த வெரி நாலேஜ் ஃப்ரம் த கீதா டெஃபினெட்லி. அதை வந்து என்ன மீண்டும் சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு கருவி தேவைப்படுது. தென் ஹி யூசஸ் உபனிஷத் டு எம்ஃபசைஸ் இட், யூனோ ஹி யூசஸ் பிரம்மசூத்ரா, யூசஸ் கீதா. அதனால தான் எல்லாத்தையும் பாஷ்யம் பண்ணுறாரு. என்ன ஒரு பாஷ்யம்? அவர் அடைந்த ஞானத்தை அதுக்கு உள்ளே புகுத்தி பாஷ்யம் பண்ணுறாரு எல்லாத்துக்கும். அதனால தான் சங்கரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறா இல்லை கொமெண்ட் பண்ணுற அத்தனை ஆய்வாளர்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எங்கள் உபனிஷத் வாக்கியங்களை மடக்கி உடச்சி போட்டு சொல்கிறாரு அப்படின்னு, பிரம்மசூத்திரத்தை மடக்கி உடச்சி போட்டு சொல்கிறாரு அப்படின்னு, அல்லது கீதை ஸ்லோகங்களை வந்து என்ன தோல் உரிச்சு சொந்த பொருள் சொல்கிறாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் சங்கர மேலே உண்டு. இதெல்லாம் ஆய்வாளர்கள் பண்ணுறது. ஆனால் இந்த உண்மை நாட்டு மூலம் இருக்காங்க இல்லையா, என்ன மற்ற மகான்கள் ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கும் என்ன தாகம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆத்ம தாகம் இருக்குது, உண்மையை உணரணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை பற்றி ஒரு பெரிய அபிமானம் கிடையாது அவங்களுக்கு, இந்த உடலை பற்றி பெரிய அபிமானம் கிடையாது, இந்த தேகாத்ம புத்தி விட்டு இந்த 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 என்ன உலக நாட்டத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி என்ன எந்த புத்தியோடு அப்படின்னு சொன்னால், சத்புத்தியோட அல்ல ஆத்மார்த்த புத்தியோட இந்த உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்து, அப்போ அவங்க இதை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவர் சொல்கிறதுல சில நியாயங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு லௌகீக மனசு இருக்கு இல்லையா, முண்டேன் மைண்டு இருக்கு இல்லையா, இதில் லேசில் ஏற்றுக்காது. அவன் தான் பூர்வபக்ஷி. அவன் சொல்கிறான், அப்போ இந்த பிரம்மசூத்திரத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டால், பிரம்மசூத்திரத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், சங்கர சொல்கிறாரு இந்த ஏன்னு சொன்னால், பூர்வபக்ஷி சோழன் பிரம்மசூத்திரத்துக்கு இந்த என்ன பிரம்மசூத்திரமே தேவையில்லைன்றான். எதுக்கு நீ வந்து உபனிஷத் ஏற்கனவே எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கே, உபனிஷத் வாக்கியங்களை உருவி நீ என்ன நீ என்ன அந்த விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க, பிரம்மசூத்திரம் தேவையில்லை. அதான் முதல் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு முதல் ஆக்ஷேபனை என்னன்னு கேட்டால் என்னன்னு கேட்டால் பிரம்மசூத்திரமே தேவையில்லைன்றான் இல்லையா பூர்வபக்ஷி வந்து. எதுக்கு நீ வியாசர் ஒன்று வேலை இல்லாத வேலையாக நீ வந்து பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க, என்ன உபனிஷத்துக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க. உபனிஷம் படித்தாவே எங்களுக்கெல்லாம் உபனிஷத் புரிஞ்சு போயிடும். உபனிஷத்தோட சாராம்சமே என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே கர்மங்கள் பேசப்படுது, பூஜை புனஸ்காரங்களை செய்து, ஜபதவங்களை செய்து, வேதங்களை ஓதி, அதற்கான பலன் இருக்கு இல்லையா, அது என்ன சொர்க்கம். அப்போ சொர்க்க பிராப்தியே மோட்சம் இல்லை. இது தான் இது இது த ஹோல் இந்த என்ன சொல்கிறது த ஹோல் சினேரியோ. பின்னால் எப்படி இது வந்து பின்னப்பட்டிருக்கு, இது எப்படி வந்து நெய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும், நல்லா தெளிவாக தெரியணும் இது இல்லையா. இதுதான் அந்த பேக்ரவுண்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம் பொதுவாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், சரி ஒரு நாலு மந்திரங்களை சொல்லி ஒரு பூஜையை பண்ணி திருப்தியாக சந்தோஷமாக அந்நாளைக்கும் ஒரு நாள் இன்று ஒரு நாள் கழிந்தது அப்படின்னு இன்னொரு நாள் அப்பா முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சப்பா சந்தோஷம் ஆ இப்போ நாளைக்குள்ளே பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சங்கரருடைய பார்வையிலேருந்து சொல்கிறாரு ரெண்டு. இது ரொம்ப ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவான். ஓஷோ என்ன சொல்கிறாரு, மேன் இஸ் எ மிஸ்ட்ரி. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது பாருங்க, இட்ஸ் எ மிஸ்ட்ரி. அவன் வந்து ஒரு என்ன மிஸ்ட்ரிக்கு என்ன தமிழில் புதிர். அவன் வந்து ஒரு என்னென்னா ஒரு புதிர் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ட்ராமாலாம் பார்ப்போம் இல்லையா, படம்லாம் பார்ப்போம் இல்லையா, அல்லது அவன் வந்து ஒரு மர்மம். அதன்னு சரியான வார்த்தை மர்ம நாவல் பிடிக்கும் நமக்கு. மேன் இஸ் அ மிஸ்ட்ரி மர்மம். ஹரிசன் சொல்கிறான் மேன் இஸ் ஆல்சோ அ மிசரின்னு அடித்தான். முதல் வார்த்தை முக்கியம் இல்லை, மேன் இஸ் அ மிஸ்ட்ரி பட் ஹீஸ் ஆல்சோ அ மிசரின்னா. இங்கே தான் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது, ஆமாம் மிஸ்ட்ரியாக ஒரு மர்மமாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, புதிராக இருந்துட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத சரி பரவாயில்ல நாம் வந்து வரும்பொழுது எதிர்கொள்வோமே, யுல் க்ராஸ் அ பிரிட்ஜ் வென் யூ ஏட் த பிரிட்ஜ் அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் இஸ் ஆல்சோ அ மிசரி. அவனுக்கு அவன் என்னவா இருக்கான் அப்படின்னு கேட்டால் இது பேர் துன்பக்கேணின்வாங்க. ஒரு 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 பெரிய ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கார் துன்பக்கேணின்னு புலமை பித்தன். அதாவது அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தன்னை வந்து அவனுக்கு தன்னை பற்றி நினைக்கும் பொழுது கொஞ்சம் படப்படன்னு வருது, புதிராண்டா பரவாயில்ல ஆனால் ப்ராப்ளமாக இருக்கானே, அது இது இது ஏதாவது துன்பம் வந்துடுமேனு பயப்படுறானே, கஷ்டம் வந்துடும் பயப்படுறான் இல்லையா. ஸோ இது எப்படி அவன் சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த துன்பம் இருக்கு இல்லையா, இந்த 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 துன்பத்தை தான் நம்ம சம்சாரம்னு சொல்கிறோம், இந்த இந்த புதிரைத்தான் இந்த இந்த மர்மத்தை தான் நாம் வந்து என்ன என்ன மர்மமாக இருந்தால் பரவாயில்ல, புதிராண்டா பரவாயில்ல, இந்த புதிருக்கு பின்னால் வந்து சந்தோஷம் இருந்தால் ரொம்ப திருப்தியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், ஆனால் அது வந்து துன்பமாக இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரியாக இன்னும் மேன் மனுஷன் வந்து நல்லா பார்த்தோன்னு சொன்னால் அவனுக்கு வந்து அவன் வந்து ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருக்கிறது, அதாவது உடல் உபாதை இருக்கிறது பரவாயில்ல, அவனுக்கு இருக்கிற அந்த மன கஷ்டம் இருக்குல்ல, தி மேன் இஸ் அதான் மேன் இஸ் அ சைக்குண்ணா. சைக்குனா என்ன என்னமோ சைக்கிள் நினச்சிடாதீங்க, என்ன சொன்னால் இந்த அவனுக்கு இருக்கிற இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஒரு அகவயமான தன்னை அகவயமாக தன்னை வந்து அவனை தொகுத்துக்கவே முடியலை என்னன்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலி வாட் இஸ் மேன், மனுஷன்னா என்ன அப்படின்னு சிந்திக்கும் பார்க்கும்போது அவனுக்கு என்ன சொன்னது, பிகாஸ் இன்றைக்கி இருந்த மாதிரி நேற்று இல்லை, நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கு நாளைக்கு இருக்க போகிறதில்ல, எந்த மாதிரி எப்போ வெள்ளம் மனசை வெடிக்கும்னு தெரியல, என்ன நான் சொல்ல போகிறேன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஸோ இப்படி இப்படி வந்து மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ஒரு என்ன போகிற போக்கை பார்த்தா அவன் வந்து ஒரு டைம் போம் மாதிரி இருக்கிறான். அவனுக்கும் பாதிப்பு, கூட இருக்கிறவங்களுக்கும் தொல்லை. அதனால் இந்த தொல்லை போகுமா அப்படிங்கிற தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கும் அல்லல் அறுக்கும் ஆனந்தம் ஆக்கும் எல்லையில்லா நெறியளிக்கும் அப்படின்னு பாடுறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த தொல்லை இரும்னா போகுன்னு அர்த்தம், இந்த தொல்லை போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனுஷன் வந்து நல்லா சிந்திக்கும் பொழுது இட்ஸ் ஓகே, இட்ஸ் எ சைக் இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் பீயிங் ஓகே, பட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் ஃபியஸ்கோன்னா. இல்லை இல்லை, ரொம்ப சொல்லலை, சிந்தனையால் அப்படி சொல்லி இப்படி சிந்திச்சு சிந்திச்சு சொல்கிறான் பாருங்க, எப்படி எப்படி அவன் சிந்திச்சிருப்பான் தன்னை பற்றி. ஃபியஸ்கோனா ஃபெயிலியர்னு அர்த்தம் இல்லையா? இல்லை ஆக நம்ம வந்து மேபி வி ஆர் என்ன மெட்டீரியலி வெரி சக்ஸஸ்ஃபுல், என்ன நல்லா என்ன நம்ம தங்கியிருக்கிற பங்களா எவ்வளோ பட்டது, எத்தனை மில்லியன், நம்ம கட்டியிருக்க வீடு எவ்வளோ பெருசு, என்ன இவ்வளோ வேலை, என்ன வேலை பார்க்குறேன், எத்தனை ஆயிரம் வெள்ளிக்கு வேலை நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்ம சம்பளம் என்ன, யாரும் என்ன நம்மளை இன்னும் அசைக்க முடியுமா, என்ன நம்மளை யாராவது, படிப்பு என்ன, இவ்வளோ ஒரு படிப்பு வச்சுருக்கோம் நம்ம பின்னால். ஆனால் பட் எஸ் அ சைக்கலாஜிக்கல் பர்சன்னா பீயிங்காக நம்ம பார்த்து நம்மளை பற்றி நமக்கு வந்து சில என்ன இருக்குது, நம்ம அவநம்பிக்கை இருக்குது, மற்றவங்க பற்றி மற்றவங்க பார்த்து பயம் வருதோ இல்லையோ, நம்மளை பார்த்து நம்ம பயமாக இருக்கும் எப்போ வெடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. திஸ் இஸ் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்மீகம்னு சொல்கிறோம். இந்த கொந்தளிப்பு இருக்குல்ல, இந்த ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒரு உணர்ச்சி கொப்பளிப்பு இருக்குல்ல, என்னத்தை நம்ம கோவப்படலாம், என்னத்தை நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம் இருக்கு இல்லையா, இதுதான் இதைத்தான் நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம். இதை இதை நம்மளால் வந்து நல்லா நல்லா அனலைஸ் பண்ணி இதை நம்ம நல்லா உள்வாங்கி ஒரு சமநிலை ஏற்படும் வச்சுக்கோங்களேன், அதுதான் ஆன்மீகமானதுன்னு சொல்கிறோம் நாம். ஸோ அந்த சமநிலையை அடைகிறதுக்கு நமக்கு நமக்கு இருக்கிற இந்த 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 ஒரு உணர்ச்சிகரமான இந்த கொந்தளிப்பு இருக்குல்ல, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டால் வி டோன்ட் சஃபர் கில்ட் ஆ அதாவது ஆர் யூ டோன்ட் பிகாம் ரிமோர்ஸ்ஃபுல். அப்போ இது மித்தியான தள்ளனாக தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். இது சத்தியம்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பற்றி எதாவது மரியாதை வரும் நமக்கு, ஹவ் ஆர் கோயிங் டு ஹேவ் சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் செல்ஃப், எப்படி ஒரு சுயமாக உங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு மரியாதை வருமா. நான் வந்து ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு, எந்த நேரத்துலையும் வெடிச்சு போடுவேன், நான் ஒரு டைம் பாம் என்ன அப்படின்னா என்ன என்னன்னு தோணும் நமக்கு, நம்ம வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரில தோணுது இல்லை இல்லை, சொல்கிறாங்கல்ல ஓ இஸ் இஸ் வெரி டெரிஃபையிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வெரி குட் நல்லது, பொருள் ஒருத்த என்ன இருக்கான் தீவிரவாதி இருக்கான், அது இவனுக்கு பிடிச்சிருக்குது, என்ன அது மதம் பிடிச்சிருக்கு, அதான் இவன் வந்து மத தீவிரவாதின்றான். அதனால் இந்த தீவிரவாதம் நம்ம அதனால தான் இந்த இந்த உலகம் இருக்கு இல்லையா, அல்லது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் இது சத்தியமல்ல மித்தியா, இத்தனையும் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கே, சம்டைம்ஸ் இஸ் வெரி பாசிட்டிவ் சம்டைம்ஸ் இஸ் வெரி நெகட்டிவ் பட் இஸ் வெரி கலர்ஃபுல், இத்தனை வர்ண ஜாலங்களை காட்டிகிட்ருக்கே, இத்தனை மித்தியா என்று நீ வந்து இதை நிராகரிக்கலன்னு சொன்னால் நீ வந்து உனக்கு வந்து நிம்மதியே கிடையாது. ஆனால் யூ காட் டு ஹேவ் இனாஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், உனக்கு தேவையான வாதங்களும் பிரதிவாதங்களும் கொண்டு இத்தனையும் நீ நல்லா விசாரம் பண்ணி அனலைஸ் பண்ணி இதை நீ நிராகரிக்கலைன்னு சொன்னால் உனக்கு நிம்மதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிராகரிப்பு அல்லது அப்படிப்பட்ட ஒரு பிரதிவாதங்களோடு இதை நல்லா நல்லா நீ சிந்தித்து பார்த்து இத்தனையும் வந்து என்ன அசத்தியம் அசத்து இத்தனையும் வந்து நித்தியா அப்படின்னு நீ நான் நிராகரிச்சிட்டேன்னு சொன்னால் அந்த நிராகரிக்கல இந்த அந்த அந்த நிராகரிப்பில் ஏற்படுகின்ற ஒரு தெளிவு இருக்கு இல்லையா, அதைத்தான் சாஸ்திரம் ஞானம்னு சொல்கிறது. அதை நீ வந்து கை கொள்றதுக்கு வி மஸ்ட் ஹவ் இனாஃப் என்ன என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நமக்கு அதை பற்றிய ஒரு சரியான அனலிசிஸ் தேவை. அந்த அனலிசிஸை அத்தியாச பாஷ்யம் என்று சங்கருக்கு முன்வைக்கிறார். இப்போ தெரியுதா எதுக்கு அத்தியாச பாஷ்யம்னு? அது முதல்ல அப்போ பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து அப்போ சங்கர், இப்போ சங்கர் என்ன சொல்கிறாரு, இந்த நான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஆத்மா. சிம்பிளாக நம்மள மொழியிலே பேசுவோமே, நான் ஒரு அஞ்சு விஷயங்களை பேச போகிறேன்னு சொன்னார் இல்லையா, அஞ்சு கருத்துக்களை முன் வச்சு அதை நிராகரிக்கிறான். யார்? பூர்வபக்ஷி. என்ன நடக்கலை? அத்தியாசமே நடக்கலை. நத்திங் சூப்பர் இம்போஸ்டிய, யூ ஆர் ஃபைன், நீ இருக்க, அது போ இருக்கிறது உண்மைதான். ஆத்மா முதல் கேள்வி என்னங்கிறா, முதல் கேள்வி என்னன்னு கேட்டால், ஆத்மாவுக்கும் அனாத்மாவும் நிச்சயமாக அத்தியாசம் நடைபெறத்துக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறான். அதான் முதல் பாயிண்ட், அவனோட பாயிண்ட் இல்லையா. ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் சொல்லியிருக்கான், அஞ்சு நம்ம டீல் பண்ண போகிறோம்ப்பா. ஒன்றுன்னா முதல் முதல் ஒன்றுன்னா பார்ப்போமே, அத்தியாச சங்கா இல்லை. அத்தியாச சங்காவில் சங்கான குவஸ்டின், சந்தேகம். ஓகே, ஸோ இந்த அத்தியாச சங்காவில் சொல்லி ஒன்றே நடக்கலைன்னு ஒரு அஞ்சு சொல்கிறான். அதுக்கு ஒன்று ஒன்றா பதில் சொல்கிறார். அதுக்கு ரெண்டாவது அது சொல்கிற பதில் வந்து சமாதானம். யார் சமாதானம் சொல்கிறது? சங்கரர் சமாதானம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவன் அவனோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் ஒன்றுக்கொன்று ஆத்மாவுக்கும் ஆத்மா மேலே நிச்சயமாக அனாத்மா அமர்ந்திருக்க முடியாது, அத்தியாசம் நடைபெறவே முடியாது. ஏனென்றால் அவ இரண்டும் முற்றிலும் முற்றிலும் ஒன்றுக்கொன்று விரோதமானது. ஆத்மானது விரோதம் இல்லையா, எப்படி இருக்கிட்டு வந்து ஒளி இருக்க முடியும்? சிம்பிள் சிம்பிள் லாஜிக். அவங்க சரியான கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்? இருள் எப்படி ஒளி இருக்க முடியும்? அல்ல, ஒளிக்கிட்டு எப்படி இருள் இருக்க முடியும்? ஆத்மா சுயம் பிரகாஷம் அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படி அப்படி அங்கே போய் இருள் எப்படி வர முடியும்? சரியான கேள்வி தானே. அதனால் இது என்ன வரல, என்ன சொன்னால், யுக்திக்கு யுக்தினா என்ன? அறிவு இல்லையா. யுக்தினா என்ன? அறிவு. யுக்தினா என்ன? இன்ஃப்ளன்ஸ்னும் யூகம் தானே. அறிவு யூகம்னா என்ன? இதோ அங்கே வந்து புகை தெரியுது, அப்போ என்ன இருக்கணும்? நெருப்பு இருக்கணும் இல்லையா. நம்ம எப்பயுமே சொல்கிற எக்ஸாம்பிளே வச்சுட்டு போயிடுவோம், ஈஸியாக இருக்கும். கடந்து போகிறப்போம், சீக்கிரம் கடந்து போவோம் இந்த விஷயத்த. அப்போ என்ன சொல்கிறான், யுக்திக்கு விரோதமாக இருக்கே அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம சங்கர் என்ன சொல்கிறாரு, நீ ரொம்ப கெட்டிக்காரன்ப்பா, நீ சொல்கிறது முற்றிலும் உண்மை, யுக்தி கொஞ்சம் விரோதமாக தான் இருக்குது. என்ன இருக்குது? யுக்திக்கு எதிராக தான் இது வந்து நாம் இது இருக்குது. நீ இந்த ஒன்று, நீ ரொம்ப கெட்டிக்காரன், சரியான கேள்வி கேட்குற. ஆத்மாக்குள்ளே எப்படி அனாத்மா இருக்க முடியும்? ஒளிக்குள்ளே எப்படி இருள் இருக்க முடியும்? அல்ல, இருளுக்குள்ளே எப்படி ஒளி இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால் எனக்கு யுக்திக்கு இது விரோதமாக தான் இருக்குது. ஆனால் யுக்திக்கு தான் விரோதமாக இருக்கே தவிர அனுபவத்துக்கு அனுபவத்தில் இருக்குது. விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து நீ நினைக்கிற மாதிரி லாஜிக்கல் கிடையாது. இந்த சயின்ஸ் ஆஃப் லாஜிக் இருக்குல்ல, சயின்ஸ் ஆஃப் ரீசனிங் இருக்கு இல்லையா, அது வந்து அது வந்து எல்லாமே வந்து லாஜிக்காக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அனுபவம் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து இந்த சயின்ஸ் ஆஃப் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பிளாக அவன் இந்த லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ்லேயே சொல்கிறது அப்படின்னு சொன்னால், லைக் ஃபார் எக்ஸாம்பிள், லாஜிக் என்னென்ன, ஒன் ஏ ஈக்குவல்ஸ் டு பி, B ஈக்குவல்ஸ் டு சி, ஸோ ஏ ஈக்குவல்ஸ் டு சி. இதான லாஜிக்கு. சிம்பிள், நம்மளா நமக்கு புரிஞ்ச மொழியிலேயே பேசிட்டு போவோம் இல்லையா. ஸோ அப்போ அப்போ லாஜிக்னா என்னென்னு சொன்னால், இதுதான் சயின்ஸு லாஜிக்கு. அப்போ ஐ எம் சிட்டிங் ஆன் த சேர், சேர் இஸ் ஆன் த ஃப்ளோர், ஸோ ஐ எம் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர். சரியா? அனுபவத்துக்கெல்லாம் சரியாக வராதுப்பா. என்ன சொல்கிறாரு, யுக்திக்கு சரிதான், அனுபவத்துக்கு இது சரியாக வராது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து தர்க்கத்துக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் அதை வந்து அது வந்து இப்போ வந்து ஒரு கயிறு, திருப்பி கயிறு பாம்பு தான் வந்துடணும். கயிறு பாம்பு விட்டால் நமக்கு வந்து வேறு கதியே கிடையாது வேதாந்தத்தில். அத்வைதத்துக்கு வந்து கயிறை பாம்பு விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அத்வைதம் தோற்றுருவோம். அதனால் இருக்கிறது கயிறு தான், ஆனால் பாம்பாக தெரியுதே, உண்மையில் கயிறு பாம்பாக மாறி இருக்கா, என்ன ஆயிருக்கு? பாம்பா தெரியுதில்ல, யுக்திக்கு யுக்திக்கு தப்பு தான், இருந்தாலும் கண்ணுக்கு தெரியுறதில்ல, அது எப்படி? அதனால் அதனால் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், கயிறு எப்படி பாம்பாக மாறாது இருப்பினும் ஆனால் பாம்பாக தெரியுது, அதனால் இது தர்க்கத்துக்கு வரணும்னு கட்டாயம் இல்லை. அதனால் உன்னோட தர்க்கம் இங்கே எடுபடாதுன்னு சொல்கிறார் சங்கரர். கொடுக்குற முதல் சமாதானம், இப்போ நம்ம சமாதானம் பார்த்துட்ருக்கோம், அஞ்சு கேள்வி கேட்டான் இல்லையா, அஞ்சு கேள்விக்கும் இப்போ சமாதானம் சொல்ல போகிறாரு. யார்? சங்கரர் சமாதானம் சொல்ல போகிறார். எப்படி வந்து நீ சிந்திக்கிறது தப்பு, ஆனால் வந்து யதார்த்தத்தில், யதார்த்தத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், யதார்த்தத்தில் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்கள்லாம் வந்து அறிவுபூர்வமாக இருந்தாலும் கூட, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம அதை வந்து நிராகரிக்க முடியாது. ஏன்னா அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம நமக்கு இங்கே பாருங்கள், நம்மளை நம்மளோட அனுபவத்தில் கூட தெரில, இன்றைக்கி என்ன தெரில, ஒரே மூடியாக இருக்குது. உங்களுக்கு அறிவுக்கு தெரியும் காரணமே இல்லைன்னு, இருந்தாலும் முடியா ஓகே, காரணமே இல்லை முடியாது ஓகே, ஆம் ஓகே சொல்ல முடியுதா? நீங்கள் மூடியாக இருக்கிறதுக்கு ஏன் வீட்டிலலாம் சரியாக இருக்குது, எல்லாமே சரியாக தான் இருக்குது, இருந்தாலும் மனசு மூடியாக இருக்குது, இருக்கக்கூடாதே ஓகே ஓகே, காரணமே இல்லை அதனால் நான் மூடியாக இருக்கக்கூடாது ஓகே, ஐம் நாட் மூடினா முடிவு கூற முடியும், முடியாது இல்லையா? அவ என்ன ஆகுது? இல்லை நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து பின்னி பின்னி பேசுகிறீங்க, இதுதான் சொல்லுவேன் இந்தியா பில்லுன்னு சொல்லுவான். ட்ரம்ப் தான் அப்படி தான் எங்களை திட்டுவான். நம்ம ஏன் ஏன் அவன் சிந்திக்கவே மாட்டான், அவனுக்கு ஒரு பிள்ளைன்னு என்னன்னு தெரியும் அவனுக்கு, இந்த மூடனுக்கு முட்டாளுக்கு சிந்திக்காதவனுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்மளை பார்த்து கரெக்டாக தான் சொல்கிறான். ஏன் நம்ம என்ன பண்ணுவோம், என் மனசு எப்படிப்பட்டது, நல்லா பாருங்கள், கூர்மையானவங்க அல்லது பர்சன் இஸ் வெரி சென்சிட்டிவ் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், முன்னுக்கு பின் முரணாக இருப்பான். இப்போ ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் இல்லை இல்லை சரி பரவாயில்ல பா பண்ணுவான். தப்பா என்ன, தப்பு இல்லை, அப்போ தப்புன்னு பட்டிருக்கு, இப்போ சரின்னு பட்டுருக்கு, சரி வரான்றான் கூட குட்டி வேண்டிதான். இல்லை உங்க கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன், பத்திரம் சரி என்ன சொல்கிறாங்க, என்னங்க பரவாயில்லன்றாங்க, விட்டுருக்கலாம் என்ன, டயஸ் பண்ணிடுங்க உடனே இல்லையா? அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், எப்படின்னு கேட்டால், நமக்கு அந்த அகம் அப்படின்னு சொல்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி, இட் டசன்ட் ஃபாலோ எனி லாஜிக், இட் இஸ் வெரி இரேஷ்னல். ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம், ஒரு இமோஷ்னல் பீயிங்காக இருக்கிறோம். அதான் சொன்ன உடனே தான் இந்த இமோஷ்னல் அண்ட் ரீசன் நெக்லேஷை ஆல்வேஸ் த இமோஷனல் ட்ரையம்ப்னு நம்ம அங்கே அதுதான் வெற்றி கொள்ளும். அதனால் நம்ம நல்லா சிந்தித்து பார்க்கும் பொழுது என்ன 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 தோணுது அப்படின்னு சொன்னால், மனிதன் வந்து பொதுவாக அவன் வந்து அவனோட அக உலகம் இருக்குல்ல, அவன் அப்படி தான் அவன் வந்து மாறி மாறி தான் பேசுவான், பின்னி பின்னி தான் பண்ணி பண்ணி ஏதோ ஒரு மாதிரியாக இருப்பான். அப்படி இல்லாட்டி தான் அவன் மனுஷன் இல்லை, ஒரே அவன் வந்து ஒரே சீரந்தான். அதுக்கு பேர் என்னது, மிஷின்னு. ஓ மிஷின் கூட வாழ்க்கை நடத்துவீங்க வீட்டில், சில பேர் சொல்லுவாங்களே அவர் வந்து உட்காருன்னா உட்காவார், நிற்பார் உட்காருனா உட்கார், நில்லுனா நிற்கணும். அப்படி கரெக்டாக ஒருத்தர் இருக்காங்க என் வீட்டில், உங்களுக்கு போர் அடிச்சிடாது, ஓடிச்சிடாது, என்னடா இந்த ஆள் இப்போ சாமான் என்ன 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 பண்ணியிருக்கலாம், ஒரு மிஷினை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு இல்லை. அதனால் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், மனுஷனா இப்படி தான் நாம் வந்து என்ன என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், இதை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், அதுக்கு அது அப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நமக்கு என்ன என்ன, மனுஷன்னா எப்படி இருப்பான், அப்படி தான் இருப்பான். அதான் நம்ம வந்து இப்போ, ஆனால் அப்படி நம்மளா அவங்க கூட நமக்கு இருக்கிறது என்னது, பெரிய நரக வேதனை. இவங்க கூட நம்ம வாழ்க்கை நடத்த முடியும், இவர் கூட நம்ம இருக்க முடியும் நினைக்கிறீங்க, இருக்க முடியாமல் தான் நமக்கு யார் தேவைப்படுது, மாறாத ஒரு ஆள் யார், தெய்வம். அதை வச்சு வச்ச மாதிரி அதே இடத்துல இருக்குமா இருக்க இல்லை, அப்போ மாறாத ஒரு ஆளை பிடிச்சி அதுக்கிட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அது என்ன பண்ணாது, லக்லி அது வந்து என்ன பண்ணாது, எதிர்வினை ஆட்டுறாது. இன்னும் தே டோன்ட் ரியாக்ட் ஆல் த காட்ஸ் இல்லை. ஆனால் சில சமயத்தில் என்ன பண்ணிடுறோம், அதுக்கும் சாமி வந்து ஆடுதில்ல, இது வேறு ப்ராப்ளம். அதுவும் அதுவும் பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நல்ல சாமி அப்போ தான் மெல்ல மெல்ல என்ன பண்ணுறோம், சரி ரொம்ப இந்த குலச்சாமிலாம் என்ன பண்ணோம், ரொம்ப இந்த ஆடும், ஆடை கேட்கும் ஒரு மாட்டை கேட்கும், அந்த கொண்டிஷன்ஸ் வைக்குமா, சரி நல்ல சாமியாக பார்த்து ரொம்ப சௌமியமாக ஒன்றுமே பேசாத சாமியாக மடந்தை பேசாமல் மடந்தே கடைசியாக ஒன்றும். அப்படி அதனால தான் நம்ம வழிபாட்டு பாருங்கள், குலச்சாமியிலேருந்து முனியாணி சாமியிலேருந்து மெல்ல, அப்புறம் என்ன காளியம்மா என்ன மாரியம்மா அப்படின்னு சொல்லி மெல்ல போய், அப்புறம் மெல்ல, அப்புறம் என்ன பராசக்தி அப்படி போய் அப்படி சரி காமாட்சியை தொலைஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட வந்து அவர் மெல்ல போய் யார்கிட்ட போய் சேர்ந்துருவோம், சிவபெருமான் ஏன் ஒன்றுமே பேசப்பட்டார். கரெக்ட், நம்ம சைக்கிக்கு கரெக்டாக வேலை பார்க்குது. ஒன்று பேசாமல் அடந்தியா சும்மா ஒன்றும் என்ன ஒன்றும் பேச மாட்டார், அங்கே தான் போய் நம்ம சேர்றோம் இல்லையா. அப்போ மனுஷனுக்கு வந்து என்ன எப்படி நம்ம வாழ்க்கை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து என்ன சம்மந்தம் சொல்கிறார், யுக்திக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் யுக்திக்கு விரோதமாக தான் இருக்குது, அதனால் உன்னோடய யுக்தி இங்கே செயல்படாதுப்பான்னு சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் முடிஞ்சா முதல் சமாதானம். ரெண்டாவது ரெண்டாவது விஷயத்தை என்ன சொல்கிறாரு, தம பிரகாஷவாத் விருத்த சுரூபம். அதாவது என்ன சொல்கிறாரு, அத்தியாசம் இருப்பது தான் ஆத்மாவுடைய தன்மை. அதாவது ஆத்மா வந்து எப்படி அத்தியாசத்தோடு இருக்க முடியும், ஆத்மா எப்படிப்பட்டது, சிவம் பிரகாஷம் இல்லை, அங்கே எப்படி போய் அறியாமல் சேர்ந்துச்சு, அங்கே எப்படி போய் அத்தியாசம் சேரும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறான். கேருமானா, ஐயோ நாங்கள் வந்து அது வந்து இந்த அறியாமன்னு சொல்லலை அலங்காரம்னு சொல்கிறோம்னு சொல்கிறோம். இதுவும் சங்கரோடைய என்ன பதில் தான், என்ன சொல்கிறாரு, இது வந்து நமக்கு இது வந்து ஆத்மா வந்து ஆத்மாவில் வந்து எப்படி வந்து ஆத்மா வந்து அடுத்து நூறு விஷயமும் என்ன ஆத்மா அனுபவத்திலே இல்லை இல்லை, அனுபவத்தில் இல்லாததில் எப்படி அத்தியாசம் தவறு நடக்க முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கணும். ஆத்மா வந்து எப்படி ஆத்மா அனுபவிக்க முடியுமா, எப்படி ஆத்மா எப்படிப்பட்டது, என்ன சொல்கிறோம், அவ்யக்தம்னு சொல்கிறோம், அஜ்ஞாத்தான்னு சொல்கிறோம், அகோச்சரம், எல்லாருக்கும் நம்ம அர்த்தம் தெரியும் நமக்கு, எங்கே உபநிஷத்துலாம் பார்த்துருக்கோம் நம்ம இல்லையா. அது வந்து என்ன இந்திரியங்களுக்கு அப்பாற்படுது அகோச்சரம். அஜ்ஞாத்தா அப்படின்னு சொன்னால் என்ன, நமது அறிவுக்கு அப்பாற்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே எப்படி அத்தியாசம் ஏற்படும், அதாவது ஈட்டு வித்துன்னு அது மேலே எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டால் அவர் இங்கே அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து ஆத்மான்றது பிரத்யக்ஷ விஷயம் அல்ல. அது என்ன விஷயம், அது வந்து என்ன சொன்னால் சுவம் பிரகாஷம், சுயப்பிரகாஷம் சொல்லிட்டு அது சொந்தமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற விஷயம். அதுக்குன்னு கண்ணுக்கு முன்னால் தெரியலன்றதுக்காக அது இல்லைன்னு நீ சொல்லுவியா என்ன, இங்கே பாருங்க நான் அப்படின்றது வந்து பார்க்க முடியாது, பார்க்க முடியுமா நான்ன்றத, உங்களுக்கு ஒரு உணர்வுகள் நான்ன்ற உணர்வுகளில் அதை பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, அறிய முடியுமா, என்ன நான் அப்படின்ற அறிய முடியுமா, உணர மட்டும் தான் முடியும் இல்லையா. அப்போ சுயம் பிரகாஷம் இல்லையா, அதை நீ வந்து பிரத்யட்சமாக வந்து இருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து சொல்கிறதுல அர்த்தம் இல்லை, அதனால் இன்னும் அது பிரத்யேகம் இருக்கணும் கட்டாயம் இல்லைன்றான் என்றார் சங்கரன். சொல்லு ரெண்டாவது அவனுடைய கேள்விக்கும் இப்படி ஒரு சமாதானம், இதெல்லாம் சமாதானம் சொல்கிறார் மெதுவாக சம் சொல்லி. சொல்லி இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் வந்து ஆத்மா அகோச்சரம் அதுனா இந்திரியங்கள் கெட்டாது, அஜ்ஞாத்தா அறிவு கெட்டாது, அவ்யக்தம் அவ்யக்தம்னு சொன்னால் எதுக்குமே வந்து கிட்டான்னு சொன்னால் அது இல்லைன்னு அர்த்தமாயிடாது இல்லையா. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம், அதாவது அது முழுமையாக இல்லை, முழுமையாக வந்து அறிவுக்கு எட்டான்னு சொல்ல வரல நம்ம, ஆனால் உணர்ந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்போ நான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குப்பா, அதை தான் நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நான் அப்படின்ற உணர்வில் இப்போ என்ன ப்ராப்ளம், நான் இருக்கின்றதில் ப்ராப்ளம், இருக்கின்றதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, தெரியுதா, தெரியுது, ஆனால் எப்படி இருக்கின்றது தானே ப்ராப்ளம். அதனால் இது வந்து ஆத்மா நான் அப்படின்னு சொல்கிறது முழுமையாகவும் தெரியாமல் இல்லை, முழுசாகவும் தெரிஞ்சில்லை, எப்படி இருக்கு, அறகுறையாக தெரிஞ்சிருக்கு இல்லையா. அந்த அறக்குறையை வந்து சரி பண்ணுறது தான் நம்ம வேலை, ஆனால் நீ வந்து அறவே தெரியா, நீ வந்து அறவே வந்து தெரியாமல் இருக்கு சொல்கிறதும், நீ ஆத்மா வந்து என்ன சொல்கிறாரு, ஆத்மா வந்து புலனுக்கும் அல்லது வந்து மனசுக்கும் அறிவுக்கும் வந்து ஒரு பொருளாக இல்லை, விஷயமா இல்லை அப்படின்னு சொன்னால் அது மேலே எப்படி அத்தியாசம் சேருன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, முழுமையாக அப்படின்னு சொல்லிட முடியாது, அது வந்து ஒரு ஒரு பொருளாக இருக்குது, நான் இருக்கேன்னு தெரியுது, எப்படி இருக்குன்றதானே எனக்கு ப்ராப்ளம் இப்போ, அதனால் அதுவும் வந்து நீ தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி மெல்ல அது எப்படி இருக்குன்னா சுப்பிரகாசமாக இருக்குது. அதாவது இங்கே பாருங்க, நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அதான் அப்ரமேயம்னு சொல்லணும். அப்ரமேயம்னா என்ன? பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். ஒரு பிரமாணத்து மூலமாக அறியிற விஷயம் இல்லை, ஒரு கருவி தேவையில்லை. என்ன 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 நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கருவி தேவை? நான் இருக்கேன், எங்கே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் நான் இருக்கேனா இல்லையான்னு அப்படிங்க தேவை தேவையில்லை. இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னா சுப்பிரகாசமாக இருக்கே, ஸோ அதை நீ வந்து சுயம் ஜோதியாக இருக்க அதை நீ மறுக்க முடியாது. அதனால் ஆத்மானது எப்படி இருக்குன்னு சொன்னால் அறியப்பட்டதாகவும் இருக்குது, அறிய படாதாகவும் இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறார் ஆதிசங்கர். அறியப்பட்டதாகவும் தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது. புரியலையா எப்படின்னு கேட்டால், இது நல்ல எக்ஸாம்பிள் வந்து யார், நம்ம வீட்டுக்கார தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது புரியாத மாதிரி இருக்குது, சரியாக கலப்பமாக இருக்குது. இவர் எப்போ பார்த்தாலும் அப்படி தான், அதுதான் ஆத்மா. இல்லை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது சொல்கிற முடியல. எங்கள் வீட்டுக்காரவங்க ஐயோ ஐயோ இன்னும் மோசம் சாமி, 75% வந்து புரியல, 25% ஓகே. ஆ கரெக்ட். என்ன ஆத்மா அப்படின்னு சொல்கிறது, நான் அப்படின்றது இப்படி தான் நமக்கு இருக்குது. அதனால் அறவே அது வந்து என்ன அறிவுக்குட்படாத பொருளாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லி அடுத்து என்ன சொல்லி அடுத்த ஒரு கேள்வி வருது. என்னென்னு சொன்னால், ஒரு பொருளை வந்து அதான் சாதிருஷ்யம்னு பேர். இதை வந்து இது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், எட்டிருந்து பார்க்குறதுக்கு வந்து பாருங்க, ஒரு தக்காளி பழம் இருக்குது, ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது. எட்டிருந்து பார்த்தா ரெண்டும் யாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க, இல்லையா? ஆனால் ஒரு முருங்கைக்காய் ஒன்று இருக்குது, ஒரு ஒரு என்ன ஆரஞ்சு பழம் இருக்குது, எப்படி இருக்கும் பார்க்க? வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? தெளிவாக தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இங்கே வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்றா இது வந்து நாம் வந்து இதை வந்து பார்க்க முடியாது. ஆனால் ஏறக்குறைய என்ன நமக்கு நம்மை பற்றி வந்து ஒரு சில சமயங்களில் தெளிவாக இருக்குது, ஒரு சில சமயங்கள் ரொம்ப பூடகமாக இருக்குது. நம்ம எப்படி நிறைய இந்த குழப்பம் இருக்கிறதுனால அதை இது இது என்ன அப்படின்னு கேட்டால், இது நிச்சயம் அத்தியாசம்தான் அப்படின்னு விளக்குறார். அப்போ அடுத்த கேள்வியோட பூர்வபக்ஷம் வந்து நிறைய பூர்வ பிரமா சமஸ்கார சொல்கிறார். சரி, அத்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம வந்து இப்போ என்ன, அதே எக்ஸாம்பிள் தான், கயிறு என்னவா தெரியுது? பாம்பாக தெரியுது. பாம்பை ஒருத்தவங்க வந்து கயிறில் பார்க்கணுன்னு சொன்னால் ஏற்கனவே அவங்க பாம்பை பார்த்துருக்கணும் இல்லை? இல்லாட்டி பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ உனக்கு வந்து பூர்வ சம்ஸ்காரம், அதாவது ஏற்கனவே பழைய பதிவு ஏதோ ஒன்று இருக்குது. இந்த பழைய பதிவு எங்கிருந்து வந்துச்சு? நீ எப்படி நீ வந்து அப்போ பூர்வ சம்ஸ்காரம் இருந்தால் தான் அத்தியாசம் வந்து ஒன்று வந்து தப்பாக பார்க்க முடியும். அப்போ நீ புதுசாக வந்து ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு சொல்கிறிய, இதை ஏற்றி வைக்கலாம் படையில பூர்வ சம்ஸ்காரம் சொல்கிறார். எதுக்கு தியரி ஆஃப் கர்மா கொண்டு வந்துடுறாரு உள்ளே? ஏன்? பிகாஸ் பூர்வபக்ஷேஸ் அந்த கர்ம கண்டினியூஸ்லாம் என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை இருக்குல்ல இது வந்து ஒரு கண்டினியூஷனு, இதெல்லாம் வந்து என்ன பழைய பல ஜென்மங்களாக நமக்கு வந்து நமக்கு இங்கே பாருங்க, நமக்கு இதை பற்றி ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன இதெல்லாம் பூர்ஜனும் நம்பக்கூடியவங்க இல்லை. எஸ் அ வாட், எஸ் அ திங்கர், ஏன்னா ஒரு 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 நல்ல ஒரு சனாதன தர்மியாக அல்லது ஒரு நல்ல ஒரு ஆஸ்திகனாக நம்ம இருக்கும்பொழுது இதெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் ஒரு அத்வைதம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம ஈஸ்வரனே ரிஜெக்ட் பண்ணுற ஆள் இல்லையா? என்ன சொல்கிறோம்? ஈஸ்வர தன்மைன்றது கூட ஏற்றி வைக்கப்பட்டது தான் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து போக போகிறதுனால, இங்கே அப்போ பூர்வ கர்மத்தை பற்றிலாம் சொல்லும் பொழுது, அதை பழைய பதிவுகள் பற்றிலாம் சொல்லும் பொழுது நம்ம நிச்சயம் அதை வந்து அத்வைதம் நிராகரிச்சிடும் அதை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு கயிறில் வந்து ஒரு பாம்பை பார்க்குறன்னா ஏற்கனவே நீ பாம்பை பார்த்துருக்கணும், இல்லாட்டி படி உனக்கு பாம்பு தெரியும். இப்படிப்பட்ட கேள்வியோடு வந்து பூர்வபக்ஷி வந்து வந்து நிற்கிறான். இப்போ அடுத்து சொல்கிறான், நிச்சயமாக வந்து அத்தியாசம் வந்து தானாகலாம் ஏற்படாது. ஏற்கனவே வந்து என்ன இருக்குது, ஒரு பார்வை, அதை பற்றி உனக்கு வந்து ஒரு பதிவு இருக்குது. அதனால் நீ வந்து நீ அதை பார்க்குற அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ரெண்டு விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த சங்கரை சிந்தித்து பார்க்குறார். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இது இந்த வந்து ஒன்று சாமானியம், ஒன்று விசேஷம். நம்ம இது 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 கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கொஞ்சம் இது அப்படின்றது என்ன, இந்த கயிறுன்னு வச்சுக்கோமே, இது அது மேலே விசேஷமாக என்னத்தை பார்க்குறோம், நம்ம பாம்பை பார்க்குறோம், பாம்பு பார்க்குறோம் இல்லையா. அப்போ இந்த இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், மெல்ல அவனுடைய ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த இந்த கேள்வியை ரொம்ப தெளிவாக கேட்குறான். அவன் என்ன என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டால், முதல்ல அவன் என்ன என்ன சொன்னான், முதல்ல ரெண்டு சொன்னதை வந்து தப்பு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், லாஜிக் அது ஒத்து வராது, பிறகு வந்து பிரத்யட்சமாக இருக்குன்னு கட்டாயம் இல்லை, இது ஆத்மா பிரத்யட்சமாக இருந்தால் தானே கண்ணுக்கு தெரிஞ்சால் தானே அது மேலே ஒன்று ஏற்றி வைக்க முடியும், கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மா மேலே எப்படி ஏற்றிக்க முடியும்னு சொன்னால் நம்ம சொன்னோம் கண்ணுக்கு தெரியும்னு கட்டாயம் இல்லை, கண்ணுக்கு தெரியாமையே நாம் வந்து சூட்சமாக இருந்தே நம்ம குழம்பு போய் இருக்கலாம்னு அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவன் வந்து கையை பிடிச்சாம் அதை காலை பிடிச்சா உதறிடலாம், இப்போ கரெக்டாக அந்த கழுத்தை பிடிச்சிருக்கான், உதறி போக முடியாது நம்ம. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டால், பொய்யான ஒன்று நம்ம வந்து அது மேலே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே நீ பார்த்துருக்கணும், அப்போ ஏற்கனவே பிறவிலாம் இருக்கா, அப்போ ஏற்கனவே ஒன்று இருக்குது, என்ன ப்ரூவ் என்னது பழைய பதிவுன்னு ஒன்று இருக்குது. அவன் என்ன ப்ரூஃப் பண்ணுறான், துவைத்தை தான் ப்ரூஃப் பண்ண பார்க்குறான் இப்போ இல்லை. ஆமாம், இப்போ பழைய பதிவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டா தென் அத்வைத்தது நிராகரித்த மாதிரி ஆயிரும். பழைய பதிவுலாம் ஒன்றும் இல்லை, இது இப்போ இப்போ வந்து புதுசாக தான் இந்த மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு இது மேலே நம்ம பொய்யான ஒரு விஷயத்தை ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், உதாரணமாக இப்போ ஒரு கயிறு ஒரு கயிறில் ஒரு கயிறு வந்து ஒரு ஒரு குழந்தை முன்ன முன்ன பாம்பெல்லாம் பார்த்துருக்காது, பார்த்துருக்குமா குழந்தை பார்த்துருக்காது இல்லையா. சரி, இப்போ பாம்பு கயிறு வேணாவே நம்ம வந்து இது எடுத்துக்குவோம், காணல் மிராஜ் எடுத்துக்குவோம். ஒரு ஒரு க ஒரு ஒரு குழந்தை வந்து முன்னால் மிராஜ்லாம் பார்த்துருக்காது இல்லையா, ஆனால் கண்ணுக்கு மிராஜ் தெரியுமா தெரியாதா, ஒரு பரண்ட நிலம் என்னவா தெரியுது, காணலாக தெரியுது. அது ஏற்கனவே பார்த்ததா என்ன, பார்த்ததா இல்லையே. இப்போ ஏற்கனவே பார்க்காத ஒன்று தெரியுதுன்னா அப்போ என்ன அர்த்தம், ஏற்கனவே பார்க்காத ஒன்று தெரியுது அப்படின்னு சொன்னால், அப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்க வேண்டியதில்லை, ஒன்று வந்து ஏற்றி வைக்க. இப்போ காணல் நீர் வந்து பாருங்கள், ரோட்டில் போயிடும் உங்கள் காணல் நீர் தெரியுது, ஏற்கனவே பார்த்த நீர் இல்லாது அல்ல, குழந்தைக்கே தெரியுது, குழந்தை ஏற்கனவே இந்த இதெல்லாம் பார்த்தது கிடையாது. அப்போ மண் வந்து வறண்டு போன ஒரு நிலம் வந்து, அதுவும் நிலம்ன்றது ஒரு அது ஒரு புதம், அது வேறு, தண்ணின்றது வேறு, ஒரு நிலத்து மேலே தண்ணி தெரியுது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்துருக்கணும்னு கட்டாயம் இல்லை, இது நம்முடைய கற்பனை கற்பிதம் அப்படின்னு சொல்கிறார் சங்கரர். நான் நிச்சயமாக ஒன்று பார்த்துருக்கேன், நான் விரும்பி இப்போ பாருங்கள், நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன் இப்படி தண்ணி தெரியுது ரோட்டில், நான் விரும்பி நான் விரும்பவே இல்லை ஏற்கனவே தண்ணியை நான் பார்த்துருந்தாலும் கூட அந்த பார்க்குறதுனால அது தெரியல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கற்பிதம் வந்து அல்ல இந்த மனசுக்கோ, அல்ல மனசுனாமல் உலகத்தோட இன்னொரு ஃபார்ம் தானே, அல்ல இந்த உலகத்துக்கோ அந்த பொருளுக்கோ இருக்குது, அதனால் வந்து இதெல்லாம் வந்து கற்பிதமே தவிர சமஸ்காரம் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போ சமஸ்காரத்தை டிஸ்மிஸ் பண்ணணும் சங்கரா, புரியுதில்ல. சம்ஸ்காரம்னா பழைய பதிவுகள், பழைய பதிவுகள்னால் பழைய பிரிவுலாம் இருக்குதுன்னு அர்த்தம், பழைய பிரிவுலாம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ துவைதம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆயிரும். அதனால் என்ன சொல்கிறாரு, இது என்ன வெறும் கற்பிதமே தவிர, அதான் என்ன சொல்கிற பூர்வ 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 பிரமா பூர்வ பிரமா சமஸ்கார தேவையில்லை, இது பூர்வ பிரமா பிரம்மன் என்னது, அதான் பிரமானா அறிவு, பிரம்மானா பிரம்ம கற்பனை கற்பிதம். அதனால் இங்கே என்ன அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே ஏற்கனவே கற்பித்து கற்பித்து உனக்கு வந்து ஒரு 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 கற்பனா சக்தி உனக்கு ஒன்று அறியாமையே ஒரு ஒரு ஒன்று இருக்குது, அது இந்த இதுக்கு என்ன காரணம் கேட்டால் அடுத்து சொல்லிடுறாரு, இது காரணம் அறியாமைன்னு சொல்லிடுறார், இக்னரன்ஸ். சரி, அப்போ அவன் என்ன கேட்பான், சரி இது மேலே இது எப்படி வந்துச்சு, அப்போ அவன் கேள்வி கேட்பான் இல்லையா, சரி பூர்வ வாசனை இல்லை, தேர்ஸ் நோ பாஸ் இம்ப்ரின்ஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி எப்படி இந்த இது வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லிடுவார் உடனே, அது வந்து என்னன்னா அதான் அறியாமை தான் காரணம், இக்னரன்ஸ் இஸ் த காஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தியாசிக்கு என்ன காரணம்னா அறியாமல் தான் காரணம். அப்போ அறியாமல் போக்குறதுக்கு நமக்கு அறியாமல் அந்த அஜ்ஞானம் தான் காரணம், அறியாமல் தான் காரணம், அறியாமல் போக்க நமக்கு ஞானம் தேவைன்னு சொல்லிட்டு. ஆக அத்தியாச சங்கா அப்படின்றத ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அதை ஏற்றி வைத்து நடைபெறவே இல்லை அப்படின்றது இப்படி சொல்லி சங்கரர் முடிக்கிறார். பெரிய என்ன இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக் இது, ஒரு மாதிரியாக ஒரு வெறும் அறிவை மட்டுமே பாதிச்சு சிந்திக்க நம்மளை தர்க்க புத்தி ஒன்று இருக்கு இல்லையா, அதை மட்டுமே வச்சு இதெல்லாம் இவ்வளோ நான் சிந்திக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய அப்பா சின்ன சின்ன அனுபவத்தை பூரா நம்ம இதில் சிந்திக்கணும். இப்படி சமாதானம் சொல்லி சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் சொல்கிறார், ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, அது சொல்கிறாரு சரி சரி அப்படின்னா சொல்கிறாரு பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான், சரி சரி இந்த 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 ஆத்ம மேலே உடல் ஏற்றி வைக்கப்படுதுன்னு சொல்ல, ஆனால் உடலோட இயல்பு ஏற்றி வைக்கப்பட்டுன்னு ஏற்றுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இயல்பு தர்மம் அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டு அடுத்த தலைப்பு, அதாவது முதல்ல அத்தியாச சங்கா அதுக்கு சமாதானம் சொல்லிட்டார். இப்போ அஞ்சு இதுக்கும் சமாதானம் சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, சம்பாவனா அடுத்த தலைப்பு. சம்பாவனா அப்படின்னு சொன்னால் அஜ்ஞானம் வந்து நமக்கு வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இந்த என்ன அத்தியாசம் எப்படி என்னென்ன பாசிபிலிட்டி, அதாவது சம்பாவனானா பாசிபிலிட்டிஸ் என்ன எப்படி நடக்கும் இது நமக்கு ஏதாவது விஷயத்தெல்லாம் இது உண்மையிலே நமக்கு வந்து இந்த அத்தியாசம் நடக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண, அது அத்தியாசோட லட்சணங்களை பேச போகிறார் இப்போ வரிசையா சங்கர். அப்போ அப்படி சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்கிறாரு, எந்த விஷயமே சரி நமக்கு இந்த பாசிபிலிட்டிஸ்னால் என்ன சொல்கிறது சாத்தியக்கூறுகள், ஒரு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா எப்படி, உதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரே அடி அடித்து மண்டகம்லாம் உடஞ்சி போச்சு, கொண்டு போய் ஹாஸ்டல் போட்டிருக்காங்க, முதல் என்ன நினைப்போம் இது, அதாவது சம்பாவனானா பாசிபிலிட்டிஸ், வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அத்தியாசம் எப்படி அத்தியாசம் நடக்கும் அப்படின்னு முதல்ல என்ன இருக்கும், முதல் நம்ம என்ன நினைப்போம், முதல்ல என்ன நினைப்போம் இது பொழைக்காது அப்படின்னு நினைப்போம். இன்னும் கொஞ்சம் நாசம் என்ன வரும், இல்லை லேசாக சான்ஸ் இருக்குது ஒரு 10% இருக்கலாம் அப்படின்னு லேசாக நம்ம என்ன வருது, அப்புறம் என்ன அப்புறம் என்ன தோணுது, சந்தேகம் வருது, என்ன வருது நடந்தாலும் பொழைச்சாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சந்தேகம் வருது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட வருதுபொழுது அது வந்து ஒரு 50% வருது, இதுதான் நடந்தாலும் நடக்கலாம் சொல்ல முடியாது பொழைச்சாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு, அப்புறம் ஒரு 70% இல்லை பொழைச்சிக்கும் அப்படின்றது, அப்புறம் 100%ன்றது ஞானம் நிச்சயமாக பொழைச்சிக்கிறார் அப்படின்றது. அந்த மாதிரி இங்கே நிச்சயமாக அத்தியாசம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஆனால் எல்லா லட்சணங்களையும் இப்போ சொல்ல போகிறார். சரி சரி என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து நம்ம இந்த உண்மையை வந்து உள் வாங்கிடுறதுக்கு எப்படி இந்த அத்தியாசம் லட்சணம் என்ன அதை வந்து தொடர்ந்து இப்போ வந்து விளக்க போகிறார் அவர். அதை நாம் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அத்தியாச லட்சணம் சொல்லிட்டு அத்தியாசத்தோட இந்த ஏற்றி வைக்கப்பட்ட ஏற்றி வைக்கப்பட்டது மித்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, மித்தியானா இல்லை சும்மா ஏற்றி வைக்க, அப்போ அதெல்லாம் இப்போ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு, எதுக்கு மித்தியாக அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, எதுக்கு அனலைஸ் பண்ணால் அதை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணணும், வி டோன்ட் அனலைஸ் யூ நாட் கோயிங் டிஸ்மிஸ் இட், யூ கோயிங் டு டேக் இட் ஃபார் ரியல் ஹவ் யூ ஹவ் டேக்கன் த ஹோல் லைஃப் லாங், இவ்வளோ இந்த உலகத்தை ரொம்ப ரியலாக எடுத்துக்கிட்டனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஏதோ சாரம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கோம், இது நம்மளை காப்பாற்றிடும்னு நினைக்கிறோம், இது நம்மளை வந்து கை கொடுத்துருன்னு நினைக்கிறோம் இது இல்லையா. இப்போ இதை டிஸ்மிஸ் பண்ணாலும் என்ன ஆகும்னு சொன்னால், இது டிஸ்மிஸ் பண்ணுறதுனால நம்முடைய இருப்பு என்பது எதையும் சார்ந்து இல்லை. ஏற்கனவே நம்ம சிந்தித்த மாதிரி நம்மளாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய இருப்பு என்பது சுதந்திரமானது எதையும் சார்ந்து, பொதுவாக டியூ லைக் டு பி சிம்பத்தைஸ் யாருடைய தயவால் வாழணும்னு தோணுதா, ஏன்னா நம்மளை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுற வச்சுக்கோங்க, யூ ஃபீல் குட் இல்லையே, அப்போ நம்ம நேச்சர் என்ன, இது ஆணவம் இல்லை, இது அகங்காரம் இல்லை, இதுதான் வந்து சுயமரியாதன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்முடைய சுயமரியாதையை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயமாக ஒரு சாஸ்திரமாக இருப்பது தான் அத்வைதம். மற்றபடி எதையும் நிராகரிக்கிறது, உலகத்தை நிராகரிக்கிறது, ஆட்களை உறவுகளை நிராகரிக்கிறது அல்ல. உறவுகளுடைய என்ன வரையறையை தெரிந்து கொள்வது, அது வரையறை இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. உறவுகளை நிராகரிப்பதல்ல, உறவுகளை மட்டும் அல்ல, உலக பொருளுடைய உலகத்துடைய உறவுகளுடைய எல்லாத்தோடையும் வரையறையை புரிஞ்சுக்கிறது இவ்வளோ தான் சரி அப்படின்னு என்ன இருக்கும். ஸோ தட் யூ டோன்ட் டேக் இட் யுவர் ஹார்ட் இன் சஃபா, உள்ளே போய் கொண்டு போய் வச்சு அதை நம்மளை வருத்தப்படாமல் இருக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் என்ன அதை வெளியே வைக்க வேண்டிய, அதுதான் பாஸ்தர் கிருஷ்ண கீழே கீதை சொல்லுவார், சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க, வெளியே வைக்க வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பார்க்குறது. அதுக்கு தேவையான என்ன மரியாதையை கொடுத்து, அளவுக்கு அதிகமாக அதுக்கு வந்து மரியாதை கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண கொண்டு போய் எங்கே வச்சுருவோம், ஒன்று மனசுக்குள்ளே வச்சுருவோம், அடுத்து மூளைக்குள்ளே செலுத்திக்குவோம். ரெண்டும் இல்லாமல் இந்த உலகத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் யோகம். புரிஞ்சிக்கிற அளவு புரிஞ்சிக்கிறது இருக்கு இல்லையா, எப்படி புரிஞ்சுக்கணும் இருக்கு இல்லையா, அது பற்றி தான் ஞானம். இது ரெண்டையும் செய்கிறதுக்கு நாம் இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டால், இந்த அத்தியாச பாஷ்யத்தை நல்லா உள்வாங்கி அதனுடைய இப்போ மித்யா அத்தியாசத்துடைய லட்சணங்கள் என்ன, வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அத்தியாசா, சங்கர சொல்ல போகிற தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.